மொழியின் விழி, இனத்தின் ஒளி, கலையில் முன்னோடி.
ஓடினாள், ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள்.
கழக கண்மணிகளாம் என் அன்பு உடன்பிறப்புகளே.
அரசியல்
தலைவன் தம்பி உடையா கலைக்கு அஞ்சானுகளை
இலக்கிய புலவன்
உயிரினும் மேலாத அன்பு உடன்பிறப்பு
என்றும் முதல்வன்
கருணாநிதியினுடைய வழித்தோன்றல்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு கருணாநிதி போனாலும் வர கருணாநிதி நிச்சயமாக.
பாரத் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வழங்கும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சுக்கு நீதி, தமிழ் தலைவனின் வரலாறு. பவர்ட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ்.
அறிவாளை கையிலேந்தி வேலை செய்யும் உழவர்களும் அறப்போர் முறையிலேயே தங்கள் கோரிக்கைகளை, உரிமைகளை நிலைநாட்டி வெற்றி கொள்ள முடியும் என்பதற்கு நங்கவரம் உழவர் அறப்போராட்டம் இன்றளவும் முன்மாதிரியாக திகழ்கிறது. அத்தகு போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவன் நான். கழகமும் அதன் சார்பாக என் போன்றவர்களும் ஈடுபடும் எல்லா வகையான புனித பணிகளிலும் காணப்படும் நோக்கம் ஒன்றுதான். ஏழைகளின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். யாருடைய கண்ணிலும் நீரை வரவழைத்து பிறகு துடைப்பதல்ல கழகத்தின் வேலை. எங்கள் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அதனை எங்களுக்கு கற்றுத்தரவே இல்லை.
ஆதிக்கம் தேடி தென்னகத்தில் பெரும் பலத்துடன் நுழையும் இந்தியை எந்த விலை கொடுத்தாயிலும் ஒழித்தே தீர்வோம் என்று சூளுரைத்து உறுதி தெரிவித்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநாட்டில் முடிவெடுத்த பிறகு தமிழ்நாடு குமரும் எரிமலையாக காட்சியளித்தது. அக்டோபர் 13 நடைபெற்ற இந்தி திணிப்பு கண்டன நாள் கூட்டங்கள் கழகத்தின் உறுதியை மட்டுமல்ல தமிழகத்தின் விருப்பத்தையும் தெளிவாக பிரதிபலிப்பதாக அமைந்தன. இன்று நாம் இந்தியை எதிர்த்திட எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் என்ற கணக்கை எடுக்கிறோம். வெறும் பட்டியல் காட்ட அல்ல, பட்டியலை காட்டிவிட்டு அர்த்தராத்திரியிலே போராட்ட நிறுத்த அறிக்கை கொடுத்துவிட அல்ல, அத்தனை பேரும் உறுதியோடு நின்று இந்தியை எதிர்க்க வேண்டும். இன்று இல்லையேல் இன்னொரு நாள் இந்தி படையெடுப்பு நம்மை தாக்கியே தீரும். எனவே இன்றைக்கே நம்மை நாம் இந்தி எதிர்க்க தயாரா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்தி திணிப்பு கண்டன நாளையொட்டிய பெத்துநாயக்கன்பேட்டை பொதுக்கூட்டத்தில் பேச்சை துவக்கினேன். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக எத்தனை படையெடுப்புகளையும் எதிர்த்து சமாளித்து சீரழமை திறம்பொங்க வாழும் என் தமிழ் மொழிக்கு தீமை வருமோ என்று எண்ணுந்தோறும் எனக்கு இயல்பாக எழும் உணர்ச்சியும் குமுறலும் அன்றைய கூட்டத்திலும் பிரதிபலித்தது. நான் மட்டுமல்ல, கழகத் தலைவர்கள் அத்தனை பேரும் அக்டோபர் 13 நாள் கூட்டத்தில் அப்படித்தான் பேசினோம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியை மீண்டும் எதிர்க்கும் பலத்த ஆவேசம் அன்று தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் கரை புரண்டது. கட்டுப்பாடு கண்ணியத்தை மீறிடாமல்
இப்பொழுது ஆங்கிலமும் தமிழும் நம்மிடத்தில் இருக்கின்ற நேரத்தில் இந்தியை இணைப்பு மொழியாக கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். பெரியவர்கள் சொல்வதாலே சொல்லுகிறார்கள் என்று மட்டும் சொல்லக்கூடாது, அறிவுறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது உண்மையிலேயே அறிவின்பாற்பட்டதானால் ஏற்றுக்கொள்வதில் தமிழன் எப்பொழுதும் தயக்கம் காட்ட மாட்டான். ஏனென்றால் தமிழன்தான் சொன்னான், யாது ஊரே யாவரும் கேளீரன். யாக இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சொன்னவன் தமிழ் மகன் ஒருவன் தான். ஆகையினால் அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். பாடியின் மேலே இருந்து கொண்டு உங்களுக்கு மலர் செண்டையும் வீசலாம், பாடியின் மேலே இருந்து கொண்டு அங்கே கூட்டிவிட்ட குப்பையையும் கொட்டலாம். பாடியிலிருந்து கொட்டப்படுவதாலேயே அது உயர்ந்த பொருளாக இருக்கும் என்று யாராவது சொல்வார்களானால் அது உண்மையிலே ஏற்புடையதாக. ஆகையினால் தரப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டது என்பதைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர அது எங்கிருந்து தரப்படுகிறது என்பது முக்கியமானதல்ல. அதனால்தான் நக்கீரன் சொன்னான், நெற்றுக்கண்ணை காட்டிடனும் குற்றம் குற்றமே, என்று சொன்னார்.
கழகத்தின் இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு பிறகு, குறிப்பாக அக்டோபர் 13 நாள் கூட்டங்களுக்கு பிறகு, தமிழகமே கூறும் எரிமலையாக காட்சியளிக்க தொடங்கிற்று. தமிழுக்கு அழிவை சேர்க்க வரும் இந்தி மட்டுமல்ல, நாட்டை பீடிக்கும் அத்தனை தீய சக்திகளும் பட்டியல் போட்டு படம் பிடித்து காட்டப்பட்டன. இந்தியை எதிர்ப்பதற்காக திமுக கழகம் தனது போராட்டக் கொடியை பட்டி தொட்டிகள் தோறும் உயர்த்திடத் தொடங்கிற்று. தமிழகத்தின் வடவெல்லையை மீட்போம் என்று சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களின் கட்சி வடக்கு பகுதியில் பாடி வீடமைத்துக் கொண்டு போர்ப்பயிற்சி செய்து கொண்டிருந்தது. தென்பாண்டி மண்டலத்தில் மூண்ட பெரும் அவமானத்தைச் சேர்த்த சாதி சண்டைக்கு கணக்கு போட்டு பார்த்து, பெரியார் அவர்களின் தலைமையிலான திராவிடர் கழகம் சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கான நாளையும் முறைகளையும் பிரகடனப்படுத்திற்று. கம்யூனிஸ்டுகள் கூட திபெத்தில் கம்யூனிஸ்ட் சீனா கையாளும் அடக்குமுறைகளை கண்டு தங்கள் கட்சிக்குள்ளாகவே ஒரு வகை மனப்போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். காங்கிரஸ் ஆட்சி கூட இருக்கும் பீனல் கோடு சட்டங்கள் போதுமா, மேலும் அடுக்கலாமா என்று சிந்தனை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. திருவண்ணாமலை மாநாட்டை அடுத்து தென்கோடி நாகர்கோவிலில் கழகத்தின் இரண்டாவது மாநாடு 1957 டிசம்பர் 27-28 நாட்களில் நடைபெற்றது. இந்த மாநாட்டையொட்டி 29 நாளன்று கழக பொதுக்குழு கூட்டமும் நாகர்கோவில் நகரிலே நடந்தது. கழகத்தின்பால் தமிழர்களின் ஆசையும் ஆசியும் எவ்வாறு பரிபூர்ணமாக நிரம்பியிருக்கின்றன என்று நாகர்கோவில் மாநாட்டில் தெளிவாக தெரிந்து கொண்டேன். ஒட்டு மழை வீதிகளில் வழிந்தோடும் தண்ணீர், பழுக்கும் சகதி, நடுங்கும் குளிர், ஊசியைப் போல உடலை துளைக்கும் ஊதல் காற்று ஆகியவைகளையும் பொருட்படுத்தாமல் குமரி மக்களுக்கே உரிய வியப்புக்குறிகள் மின்னி தெளிக்கும் முகபாவத்தோடும், கைகளில் குடைகளோடும், முழங்காலுக்கு மேல் வேட்டியை மடித்து கட்டி செம்மாந்து நின்று மாநாட்டில் எங்கள் பேச்சுக்களை கேட்ட சிறப்பை என்னால் மறக்க முடியாது. தமிழகம் வந்து சென்ற நேரு தமிழகத்தின் தலைவர்களை குறிப்பிட்டு நாத்துடுக்காக சில வார்த்தைகள் பேசினார். தமிழகமே அவருடைய பேச்சுக்களால் புண்பட்டு போயிருக்கிறது என்பது அங்கு தெளிவாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பரிகாரம் அடுத்த நாள் 29-12-57 நடைபெற்ற கழக பொதுக்குழு தனது முக்கியமான தீர்மானம் ஒன்றின் மூலம் நாட்டுக்கு அறிவித்தது. நேரு பண்டிதர் தமிழர்களையும் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் தலைவர்களையும் கேவலமாக பேசி வருவதை கண்டிக்கும் வகையில் வரும் ஜனவரி முதல் வாரம் நேரு பண்டிதர் சென்னை வரும்போது அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதென்றும், அந்நிகழ்ச்சியினை சென்னை சட்டமன்றத்திலே உள்ள திமுக உறுப்பினர் 15 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர் 20 முன்னின்று நடத்துவதென்றும் தீர்மானிக்கிறது என்பது. தமிழகத்தின் தன்மானத்தில் அக்கறை கொண்ட அனைவரையும் அந்த தீர்மானம் அன்போடு அழைத்தது. தமிழகத்துக்கு இழைக்கப்படும் அநீதியை எதிர்த்து திருவண்ணாமலை மாநாடு குரல் கொடுத்தது. அதற்கடுத்து நாகர்கோவில் மாநாடு தமிழகத்திற்கு நேர்ந்த அவமதிப்பை துணை தெரிய முடிவெடுத்தது. தமிழகம் அநீதியை காட்டிலும் அவமதிப்பை தாங்கிக் கொள்வதில் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுத்ததில்லை. அடிமைத்தனத்தை கூட தமிழகம் பொறுமையோடு சகித்தது உண்டு. அவமானத்தை அது சகித்துக் கொண்டது என்பதற்கு சான்றுகளே கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட அடிமைத்தனத்தால் அவ்வளவு விரைவாக சூடேறி பொருதவில்லை. அவமானப்படுத்தப்பட்டதுதான் அவன் பீரிட்டு கிளம்பியதற்கு முக்கிய காரணம். கனக விசயன் அவமானப்படுத்திய காரணத்திற்காக இமயம் வரை தமிழன் படை கொண்டு சென்றான். ஜனவரி 6 நாளன்று பண்டித நேரு அவர்கள் சென்னைக்கு வருவதாக பயணத்திட்டம் போடப்பட்டிருந்தது. ஜனவரி 6 சென்னை வரும் நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுவதன் மூலம் தான் பட்ட அவமானத்துக்கு அமைதி தேடிக்கொள்ள தமிழகம் தயாரானது. பண்டித நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும் என்று பொதுக்குழு தீர்மானத்தை ஒட்டி அறிஞர் அண்ணா தமது வேண்டுகோளில் குறிப்பிட்டார். கருப்பு கொடி காட்டுவது என்பது பண்டித நேருவின் போக்கில் நாம் கொண்டிருக்கும் எதிர்ப்பை அவருக்கும் உலகுக்கும் காண்பித்துக் கொள்ளும் ஜனநாயக வழிப்படி அமைந்த அமைதியானதொரு முறையாகும். எனவே யாதொரு விதமான வன்செயலுக்கும் இடமளிக்காத வகையில் கட்டுப்பாடு குலையாமல் கடமை தவறாமல் கருப்பு கொடி காட்டவும் கருப்பு கொடி ஊர்வலம் நடத்தவும் முயலுமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தமது அறிக்கையில் குறிப்பிட்டார். இந்த இரண்டையும் எழுத்துக்கு எழுத்து அப்படியே நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழர் தம் வழிமரபான போராட்டத்தில் ஒரு புதுமையான திருப்பத்தை கழகம் முதன் முதலாக உருவாக்குவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியில் உள்ள சிறப்பினை எடுத்துக்காட்டவே ஆகும். இதேபோல் கருப்பு கொடி போராட்டத்தை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே முன்னின்று நடத்துவர் என்று வகுக்கப்பட்டதற்கு காரணம், போராட்டத்தில் உள்ளத்தின் உணர்வும் தமிழர்கள் நெடுநாள் பழகிப்போன மானத்தின் உணர்வும் சாதாரணமானவை அல்ல என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். முதுகில் வேல் பாய்ந்து தன் மகன் இறந்தான் என்று கேள்விப்பட்ட தமிழ் கிழவி, இவனுக்கா என் வீரப்பாலை புகட்டினேன் என்று சினம் பொங்க கேட்டு மாணவன் ஒரு விம்மி புடைக்க தன் ஒட்டி போன மார்பகத்தை அறுத்தெறிய ஆயத்தமான கதையை வழி வழியாக கேட்டு வரும் சமுதாயத்தின் அதே மானாபிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு, அதுவும் நாட்டிலேயே உப்பாறும் மிக்காருமின்றி உலாவரும் நேருவுக்கு எதிர்ப்பு காட்டுவதில் மக்களுடைய மன உணர்ச்சி மாறுபட்டு விடக் கூடாது என்பதில் அறிஞர் அண்ணா பெருங்கவனம்
செலுத்தினார். ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள்
வரிசை அமைத்திருக்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் ஒளிரும். புலியின் குகையினிலே அழகில்லை, புதுமை அல்ல. கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயிலே கிண்ணத்தை சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியிருப்ப பொக்கை வாகன திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளை உறுத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனான் இதந்தி. ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனான் இதம்பி. மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின் பேச்சுக்கு துவக்கம் செய்கின்றால் அந்த கிண்டலுக்கு பேரு போன கிழட்டு தமிழ். வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு. மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனம் முடிந்து நிமிர்ந்தால் தாய் கேளி ஒரு முறை. தாய மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களம் அதுதான். தாய மாடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களம் அதுதான். காயம் மார்கிலா முதுகிலா என்றான். முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாழை எடுத்தனள். முழு குறித்த திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்புற விழுந்து கிடக்கும் மோழைக்கு பெயர் போர்வீரனா. முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தாரின் சாகாத கண்ணாளன் அவருக்கு பிறந்தானா? என்னடா மானமெங்கே, குட்டுச்சுவருக்கும் கீழாக விழுந்துவிட்டான். இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீண நிரம்பினிலே இசை துதிக்கும். அதுவும் மானம் மானமின்றே முழக்கம். ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவிட்டாய், தின்று கொடுத்தாய், தீர்வாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையோ அந்தோ என்று கதறினாள் என்பது நெருங்கிய ஏழைக்கிழவி. சென்றங்கு சிறுமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தாள். அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பிணக்குழியிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மனப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போது மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு கட்டி. அறுத்தெரிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை. அடடா கருத்தெரிய பொய் சொன்ன கைவன் எங்கே, வாள் இங்கே,
அவன் நாக்கு எங்கே என்று அவன் நாக்கே இருப்பதற்கு என்றாள் தமிழ் தாய், பிரதானோற்ற தாய். ஏது சொல்கிறேன் என்றால்,
தங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் வரி விதிக்கப்பட்டதை தங்களுக்கு நேர்ந்த அவமானமாக அமெரிக்கர்கள் நினைத்து கிடந்தெழுந்து பாஸ்டன் டி பார்ட்டி நடத்திய செயலுக்கு ஒப்பாகவே 1957 ஜனவரி 6 கழகம் நடத்திய கருப்பு கொடி போராட்டத்தை நான் இப்போதும் கருதுகிறேன். ஜனவரி 6 கருப்பு கொடி காட்டி தனது எதிர்ப்பை நேருவுக்கு தெரிவிக்க தமிழகம் தயாராகி வருவதை நாங்கள் கண்டோம். வெளியூர்களிலிருந்து படைபடையாக சென்னை நகருக்கு நாள்தோறும் தோழர்கள் வந்த வண்ணம் இருந்தனர். அன்று காலையிலிருந்து மாலை வரை நேரு சென்னையில் கலந்து கொள்ளவிருந்த நிகழ்ச்சிகளும் வழக்கத்திற்கு மாறாகவே அதிகமாக இருந்தன. அதேபோல் போராட்டத்தை சாக்காக வைத்து தமிழக தோழர்களை ஒடுக்கிவிடலாம் அடக்கலாம் என்ற போக்கில் காங்கிரஸ் ஆட்சி ஆயத்தமாகி வருவதும் அது காண்பித்த பல்வேறு கெடுபிடிகள் மூலம் தெரிந்தன. இவற்றை கவனித்த நானும் மற்ற தலைவர்களும் போராட்டத்திற்கு 2-1 நாள் முன்னதாக பொதுக்கூட்டத்தில் போராட்ட முறைகளையும் போராட்டத்தில் கழக தோழர்கள் கடைபிடிக்க வேண்டிய அமைதி கண்ணிய முறைகளையும் தெளிவாக வரையறுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் என்றும் அண்ணா அவர்களை கேட்டுக்கொண்டோம். தோழர்களும் இதனையே விரும்பினர். இதற்கேற்ப ஜனவரி 3 கடற்கரையில் கூட்டம் நடத்துவதென்றும் அதில் அறிஞர் அண்ணா அவர்கள் மட்டுமே பேசுவதென்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தால் ஜனவரி 6 நடைபெற்ற பல்வேறு அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கூட்டம் நடத்த போலீசாரால் தடை விதிக்கப்பட்டு விட்டது. அன்று கூட்டம் நடைபெற்றிருந்தால் எங்களுக்கு அறப்போர் முறைகள் குறித்து அறிஞர் அண்ணா அவர்களிடமிருந்து மேலும் அருமையான கருத்துக்கள் கிடைத்திருக்கும். 3 கூட்ட அனுமதி மறுக்கப்பட்டதால் கழக தோழர்களின் ஆத்திர உணர்வு அதிகப்பட்டது. மானாபிமான பிரச்சனையுடன் கூடவே பேச்சுரிமை பிரச்சனையும் தோழர்களின் உள்ளங்களில் தீப்பிழம்பாக கனன்றது. கருப்பு கொடி நிகழ்ச்சி மிக அமைதியான கண்ணியமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் மக்களிடம் எடுத்துக்கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தடுப்பதை சகிக்க முடியாத சர்வாதிகார போக்கு என்று நான் கருதுகிறேன். எனவே போலீஸ் அனுமதி கிடைக்காவிட்டாலும் ஜனவரி 3 மாலை 5:30 மணிக்கு திருவள்ளிக்கேணி கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் பேசுவது என்று நான் முடிவு செய்து விட்டேன். பொதுக்குழுவினரின் ஒப்பமும் பெற்றுவிட்டேன். என்ன நேரிடுவதாக இருப்பினும் அன்றைய கூட்டம் மிக மிக அமைதியான முறையில் துளியும் பலாத்காரம் அருவறுக்கத்தக்க செயலின்றி நடைபெற வேண்டும். எந்தவித அடக்குமுறை நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் தமிழக தோழர்கள் மனம் பதறாமலும் கொதிப்படையாமலும் அமைதியும் ஒழுங்கும் பாதிக்கப்படாமலும் பண்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தின் தனிச்சிறப்பு திகழும் என்று அறிக்கை விடுத்து வேண்டிக் கொண்டார் அண்ணா. எது எப்படியாயினும் தடை செய்யப்பட்ட கூட்டத்தில் 3ஆம் தேதி கலந்து கொண்டு பேசுவது என்று அறிஞர் அண்ணா அவர்களே தீர்மானித்ததை கேட்டு தமிழகமே சிரித்து எழுந்தது. அண்ணா பேசும் கூட்டத்திற்கா தடை? அமைதி காக்கப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளும் முயற்சிக்கா தடை என்று தமிழகத்தின் ஒவ்வொரு உள்ளமும் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டது. அண்ணா அவர்கள் மட்டுமே பேசுவதாக இருந்த அந்த கூட்டத்தில் தடை விதிக்கப்பட்ட நிலைமையின் காரணமாக தோழர்கள் சம்பத், ஆசை தம்பி, இரா செழியன் ஆகியோர் தம்முடன் பேசட்டும் என்று அண்ணா அவர்கள் முடிவு செய்து அதற்கேற்ப அறிக்கையும் விடுத்தார்கள். ஒரு கால் இவர்கள் கைது செய்யப்பட்டால் அடுத்து நான் கூட்டத்தில் பேசுவதாகவும் ஏற்பாடாயிற்று. 3ஆம் தேதி காலை முதலே கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்படாமல் வெறும் போலீஸ் மயமாக காட்சியளித்தது. பிற்பகலில் கடற்கரைக்கு செல்லும் பாதைகளும் அடைக்கப்பட்டன. பிற்பகலில் இருந்தே கடற்கரையை நோக்கி போக துடித்த மக்களுக்கும் போலீசாருக்கும் ஆங்காங்கு தகராறுகள் மூண்டன. பைக்ராப்ட் சாலையில் ஓரிரு முறை கண்ணீர் புகை குண்டு வீசியும் கடற்கரைக்கு போகவிருந்த மக்களை கலைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு போலீஸ் ஆளாயிற்று. சரியாக 5:30 மணிக்கு அறிஞர் அண்ணா அவர்களும் அவருடன் பேசுவதாக இருந்த மற்ற மூவரும் கழகக்குடி பறக்கவிடப்பட்ட காரில் கடற்கரையை நோக்கி சென்றனர். அந்த காருக்கு பின்னால் நான் தனிக்காரிலும் நாவலர் என்.வி.என், பேராசிரியர் அன்பழகன், மதியழகன், அண்ணன் சி.பி.சி, மதுரை முத்து, அன்பில் ஆகியோர் தனித்தனி கார்களிலும் பின்தொடர்ந்தோம். ஜெனரல் ஆஸ்பத்திரி சந்திப்பில் அண்ணா அவர்களும் அவருடன் சென்ற மூவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதற்கு அடுத்து சென்ற காரில் இருந்த நானும் என்னுடன் வந்த தோழர்கள் இரா தர்மலிங்கம், பண்ணை முத்துகிருஷ்ணன், அரங்கண்ணல், அன்பில் தர்மலிங்கம், சண்முக வடிவேல் ஆகியோரும் காரோட்டி ரங்கசாமியும் காரோடு கைது செய்யப்பட்டதாலே போலீசாருடன் பின்தொடர்ந்து செல்ல வேண்டியதாயிற்று. நாங்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டோம் என்பதே கழகத் தோழர்களுக்கு இரவு நெடுநேரம் வரை புரியாத புதிராகவும் தெரியாத இடமாகவும் இருந்தது. அண்ணா அவர்கள் எங்கு கொண்டு போகப்பட்டார் என்று சென்னை நகரமே சில மணி நேரம் திகைத்து பின்னால் எங்களுக்கு தெரிந்தது. அடையாறு போலீஸ் நிலையத்தில் அன்றிரவு நாங்கள் காவலில் வைக்கப்பட்டோம். அடுத்த நாள் பகல் 1 மணிக்கு அறிவகத்தில் நாவலர் கைது செய்யப்பட்டார். அவருடன் தோழர்கள் என் வி நடராஜன், ஏ கோவிந்தசாமி, எம்பி சுப்பிரமணியம், சி நடராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் அன்றிலிருந்து 2-3 நாட்கள் அறிவகத்திற்குள் நுழையும் அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டனர். கடற்கரை கூட்டம் தடைப்பட்டதால் 4-1-58 பெரம்பூர் ஏரிக்கரையில் நண்பர் பாவுசா, திருமதி சத்யவாணி முத்து, எஸ் சந்தானம் ஆகியோர் தடைமீறி பேசுவதென்றும், 5-1-58 ராயபுரத்தில் நண்பர் மதியழகன், எம்பி சுப்பிரமணியம், இருசப்பன் ஆகியோர் பேசுவதென்று முடிவு செய்யப்பட்டது. அனைவருமே கைது செய்யப்பட்டு விட்டதால் அந்த கூட்டங்களும் நடைபெறாமல் போயின. ஜனவரி 6 கழகத்தின் முக்கிய தலைவர்களோ முன்னணி தோழர்களோ சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ வெளியில் விட்டு வைக்கப்படவில்லை. கருப்பு கொடி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க முடிவு செய்யப்பட்டிருந்த உறுப்பினர்களில் தோழர் எம் ஆனந்தன் அவர்கள் மட்டுமே 6ஆம் தேதி காலை மீனம்பாக்கத்தில் கருப்பு கொடி காட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் என்றும், வெற்றி செல்வி, அன்பழகன், ஆப்போ அரசு, செங்குட்டுவன் ஆகியோர் வழிநடத்தினர் என்றும் பின்னர் தெரிந்தது. தலைவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டதால் கருப்பு கொடி காட்டும் நிகழ்ச்சி 6ஆம் தேதி தடம் புரளுமோ என்று அனைவரும் அஞ்சினோம். ஏனென்றால் நாங்கள் வெளியில் இருக்கும் போதே தோழர்களின் உணர்ச்சி கட்டுப்படாமல் தத்தளித்தது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமது தென்றெழுதலில் கருப்பு கொடி நிகழ்ச்சி பற்றி வெளியிட்ட கவிதை தமிழ் நயம் சொட்டுவதாகவும் அதே சமயம் வன்முறையை தூண்டுவதாகவும் இருந்தது. அதனை கண்ணுற்ற அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இதழ் வெளியில் வரக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அச்சான அத்தனை இதழ்களும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் எரிக்கப்பட்டு வேறு கவிதையை தாங்கி அவ்வார இதழ் வெளிவந்தது. ஜனவரி 6 புலர்ந்த பொழுது தமிழகத்தின் மானம் காப்பதாகவும் வன்முறைக்கு வழிவகுக்காததாகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்பினோம். 6ஆம் தேதி காலை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் சுமார் 20,000 பேர் திரண்டு கருப்பு கொடி காட்டினர். போலீசாரின் அடக்குமுறையும் அதிகமாக நடைபெற்றது. அறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு வேண்டுகோள், நாங்கள் வளர்த்த கழக கட்டுப்பாடு வீண் போகவில்லை, உயிர் சக்தியோடு விளங்கும் என்று நாங்கள் ஜனவரி 6 இரவு நிம்மதியடைந்தோம். 15 நாட்கள் ரிமாண்டில் நாங்கள் வைக்கப்பட்டிருந்தோம். 5 நாட்களுக்கு பிறகு 8/1/58 அன்று அறிஞர் அண்ணா, நான் மற்றும் தோழர்கள் விடுதலை செய்யப்பட்டோம்.
அண்ணன் மனக்கதிராய் ஒளி வீசும் மாமல்லன் ஊரில் பிறந்து பல்லவ மன்னன் ஆனார். தனக்கெதிராய் எடுந்திட்ட சூழ்ச்சிகளை புறங்காணும் சோழ அரசனானார். குணக்குன்றாம் கொங்கு நாடன் கொடுப்பதிலே குமணன் ஆனார். வனப்பிமிகு தமிழ் வளர்க்கும் பணியிலே பாண்டிய வேந்தன் ஆனார். வாகைசூடி பகைப்புலத்தை வெல்வதிலே சேரனும் அவரே ஆனார். நமஸ்காரம் என்பதுதான் நல்லதமிழ் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூற்றை எதிர்த்து, நமஸ்காரம் என்பதுதான் நல்ல தமிழ் என்று சமத்காரமாய் சொல்லி வந்த கூற்றை எதிர்த்து வணக்கம் எனும் தமிழை வழக்கத்தில் கொண்டு வந்தார். விவாக சுப முகூர்த்தம் என்று விழிமிதுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி, விவாக சுப முகூர்த்தம் என்று விழிமிதுங்க சொல்வதுதான் விவேகமாகவே விவாதித்த காலம் மாற்றி வீணை தமிழ் குழைத்து மனவிழா என்றொலித்தார். அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் ஆக்கியதும் அண்ணாதானே? அக்கராசனாதிபதி அவைத்தலைவர் ஆக்கியது அண்ணாதானே? இல்லையே, சனாதிபதிக்கு மேல் பதவி அக்கராசனாதிபதி ஆகுமன்றோ? இல்லையே, சனாதிபதிக்கு மேல் பதவி அக்கராசனாதிபதி பதவி ஆகுமன்றோ? ஏறுகின்றார் அண்ணா மேடை என்றால் அது மகிடி நாதம், எழுதுகின்றார் ஏட்டில் என்றால் அது தமிழர் வேதம். எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய கதிர் போல தாழ்வதற்கு எம் அண்ணன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆழ்வதற்கு. எழுதுகின்றார் ஏட்டில் என்றால் அது தமிழர் வேதம். எதிரிகளின் தலையெல்லாம் முற்றிய கதிர் போல தாழ்வதற்கு எம் அண்ணன் கற்றிருந்தார் முத்தமிழை ஆழ்வதற்கு. வாதம் செய்வதிலே வழக்கறிஞர் சிங்கமேலாம் தோற்க நேரும், பிடிவாதம் செய்வதிலே தேர்ச்சி இல்லை அண்ணனுக்கு. கம்பன் தமிழுக்கு சிறக்கம்பம் செய்கின்றேன், ஆனால் கம்ப ராமாயண கதை ஏலேன் என்று தும்பை மலர் உள்ளத்தார், துணிவு நிறை இதயத்தார் தூயனர் சோமசுந்தர பாரதியை ஒப்பு வைத்தார்.
கலையுலக தொடர்பை அரசியல் பணிகள் காரணமாக குறைத்துக் கொண்டாலும் அந்த துறையின் பிடிப்பு என்னை விடவில்லை. உதயசூரியன் நாடகம் அப்போது ஒரு வார காலத்தில் என்னால் எழுதப்பட்டு கழக பிரச்சாரத்தின் ஒரு அங்கமாக அது ஆங்காங்கு நடத்தப்பட வேண்டும் என்பதும் முடிவாயிற்று. உதயசூரியன் நாடகத்தில் செய்யப்பட்ட கழக பிரச்சாரம் ஒருபுறம் இருந்தாலும் அதன் பெயரே பிரச்சாரமாக அமைந்து விட்டது. நான் முதலில் மாநாட்டில் உதயசூரியன் நாடகம் நடத்தியது தேவகோட்டையில். அந்த மாநாடு நடைபெற்ற ஒரு வாரத்தில் உதயசூரியன் கழக தேர்தல் சின்னமாயிற்று.